கலை மாமணி விக்ரமன் அவர்களின் நந்திபுரத்து நாயகி. 38 அத்தியாயம், காதல் சிகரம். அன்றைய இரவும் கழிந்தது. மறுநாள் கதிரவன் உதயமாகும் நேரம். கதிரவனுடைய பொற்கதிர்கள் அந்த மாளிகையின் கூடத்தின் பலகனியின் வழியாக உள்ளே நுழைந்து புது தெம்பை அளிக்க முயன்றன. கண்விழித்ததாலும் கலங்கியதாலும் வேதனையாலும் சோர்வுற்றிருந்த உள்ளத்தினராய், அதை பிரதிபலிக்கும் முகத்தினராய் திகழ்ந்தவர்கள் உள்ளத்தில் புது தெம்பு மெல்ல எழ முயன்றது. வானத்தி தேவி கண்விழித்து எல்லோரையும் நோக்கினாள். அவள் உடலில் ஜொரவேகம் சற்றே தணிந்து விட்டிருந்தது. முகத்திலே வெண்ணிலவில் காணப்படும் அள்ளி மலரை போன்ற தெளிவு. வானத்தி மெல்லிய குரலில் பேசினாள். அருகே இளைய பிராட்டியும் அருண்மொழியும் பஞ்சவன் மாதேவியும் அவள் முகத்தின் மிக அருகே குனிந்து நின்றனர்.
பஞ்சவன் மாதேவி, பழுவூர் மகளே, அவர் வாழ்விலே எப்பொழுதும் ஒளிவிடும் விளக்க இன்னும் அதிக பிரகாசமாக ஒளிவிட செய்ய வேண்டும். உனக்கு போட்டியாக நான் இருந்தபோது உன்னை பற்றி ஏதாவது தவறாக எண்ணியிருந்தால் அதை பற்றி மனத்தில் கொள்ளாதே.
இப்போது வானதி,
அக்கா, தெய்வம் போன்றவர்களே, உங்கள் அருகேயே இருந்து இந்த கூண்டில் இருந்து விடுதலை அடைந்து செல்வதில் எனக்கு மிகவும் நிம்மதி. 7 பிறப்பிலும் நான் உங்களுடனேயே இருக்க வேண்டும். மீண்டும் சோழ மாளிகையில் சாதாரண சிட்டுக்குருவியாகவாவது பிறந்து உங்களை சுற்றி வருவேன். என் அருகிலேயே இருந்து என் நலன்களை எல்லாம் கவனித்திருந்த நீங்கள் உங்கள் திருமண விஷயத்தை பற்றி கூட நினைக்கவில்லை. வல்லவரையருக்கும் தங்களுக்கும் நடைபெறும் திருமணத்தை நான் எங்கிருந்து காண்பேன்? எப்படியும் கண்டுதான் ஆக வேண்டும். அக்கா, உங்கள் இளவலுக்கு சொல்லுங்கள், நான் அவரது நினைவாகவே எப்போதும் அந்த உயர் புருஷரின் நினைவிலேயே விடுதலை அடைகின்றேன் என்று சொல்லுங்கள். அவரை நான் சந்தேகித்தது உண்டு, ஆனால் அவர் எனக்கென தன் இதயத்தில் தன் இடம் வைத்திருந்தார் என்பதை மறக்க முடியாது. அக்கா, ஒரு வேண்டுகோள். எனக்கு எதிலும் கவலை இல்லை. அதோ இருக்கின்றானே என் செல்வன். பிஞ்சு கைவிரல்களை அழகிய வாயிலிட்டு சுவைக்கின்றானே அவனை இந்த நாட்டு அரியணையில் அமர்த்தி பார்க்காமல் போகின்றன என்றுதான் கவலை. அவன்தான் இந்த நாட்டின் அரியணையில் அமர வேண்டும் என்னும் என் உள்ள கிடக்கையை நிறைவேற்றுவீர்களா? பட்டத்து ராணியாக திகழும் பஞ்சவன் மாதேவி வயிற்றில் பிறக்கும் மகனைத்தான் உரிமையாக்குவீர்களா? அந்த முடிவை பற்றி மட்டும் சொல்லுங்கள். நான் நிம்மதியாக கண்களை மூடுகிறேன். சோழ நாட்டிற்கு எந்தவித இடரும் வராமல் நான் வானொலியிலிருந்து இமை கொட்டாது காத்துக் கொண்டிருக்கின்றேன்.
வானத்தியால் அதற்கு மேல் பேச முடியவில்லை. பெருமூச்சு வாங்கியது. கண்கள் நிரந்தரமாக மூடிக்கொள்ள துடித்தன. பஞ்சவன் மாதேவி வெம்மினாள். வானத்தியின் கரங்களை எடுத்து தன் கண்களிலே ஒற்றிக்கொண்டு,
உங்கள் திருமகன் என் திருமகன், அவனது உரிமையை என் உயிருள்ளளவும் காப்பாற்றுகிறேன், இதை உறுதி தேவி
என்று கூறும் போது உணர்ச்சி மிகுதியால் வார்த்தைகள் தழுதழுத்தன. அப்போது பாங்கி ஒருத்தி வானத்தியின் செல்வனை எடுத்து வந்தாள். அங்கே நடப்பது ஏதும் அறியாது அவன் கழுக்கென்று சிரித்தான். சிறு கைக்குட்டி நகைத்தான். பாங்கி வானத்தியின் கரங்களில் குழந்தையை கொடுத்தாள். வானத்தியின் முகத்தருகே குழந்தையின் முகத்தை இளைய பிராட்டி கொண்டு சென்றாள். வானத்தி தன் துடிக்கும் இதழ்களால் அன்பு முத்தம் ஈந்தாள். அவள் கரங்கள் குழந்தையின் தலையை மெல்ல வருடின. அவள் கரங்கள் துவண்டன. இளைய பிராட்டி அவள் கரங்களில் இருந்தும் குழந்தையை பெற்று,
வானத்தி, இவனை வளர்க்கும் பொறுப்பு என்னுடையது. இவனை மாவீரனாக ஆக்கும் கடமை என்னுடையது.
இவன் புகழ்த்தி கெட்டும் பரவ செய்யும் ஆற்றல் என்னுடையது. சோழ நாட்டின் பரம்பரை பரம்பரையான அரியணையில் இவன் அமர்ந்த உலகையே ஆளப்போவது உறுதி. வானுலக இந்திரனும் வியக்கும் வண்ணம் ஆட்சி நடத்தப் போகும் ராசேந்திரன் ஆவான் இவன்.
வானதி, அதற்காக என்னையே சர்வ தியாகமும் செய்து கொள்ள சித்தமாயிருக்கின்றேன்
என்று அவள் கூறிக்கொண்டிருந்த போது, வானதி இன்ப சொற்களை கேட்டு மகிழ்வது போல் புன்முறுவலோடு அவற்றை ஏற்று உள்ளத்தில் திருப்தி அடைந்தாள். அவள் கண்கள் மெல்ல மூடிக்கொண்டன. உதட்டு புன்சிரிப்பு சிறிது சிறிதாக குறைந்தது. கை துவண்டது. நடராசர் சிலைக்கு அருகே எரிந்து கொண்டிருந்த தூண்டா விளக்கு திடீரென பேரொளி வீசி எரிந்தது. ஹூ என்று பெரும் காற்று வந்து வீசியதும் விளக்கு அணைந்தது. அனைவருடைய இதயத்திலும் அழியா இடம் பெற்று திகழ்ந்த நல் மகள் வானத்தியின் உயிர் இதய கூண்டிலிருந்து மெல்ல விடுபட்டு சென்றது. அந்த மாளிகையும் மாளிகையில் உள்ளவரும் நகரமும் நகர மக்களும் ஊரும் உலகமும் காற்றும் காற்று சுமந்து வரும் மேகமும் ஏரியும் குளங்களும் காணும் காவும் துயரம் தாங்காமல் என்ன பாடுபட்டிருக்கும். அருண்மொழிவர்மரால் அந்த துயரத்தை தாங்கவே முடியவில்லை. அவரும் சோழ நாட்டு சாதாரண மக்களுள் ஒருவராக இருந்திருந்தால் எந்தவித காரியத்திலும் ஈடுபடாது துயர கடலிலேயே மட்டும் மூழ்கி இருந்து விடுவார். அவருக்கு பட்டம் சூட்டும் நாள் நெருங்கி வந்து கொண்டிருந்தது. தன் சகோதரி இதுவரை திருமணம் செய்து கொள்ளாமலேயே காலம் கழித்து விட்டது அவருக்கு வேதனையாயிருந்தது. வல்லவரையருக்கும் இளைய பிராட்டிக்கும் திருமணத்தை நடத்திவிட வேண்டும் எனும் வேகம் அவர் இதயத்தில் எழுந்தது. வல்லவரையரும் இளைய பிராட்டியும் அருண்மொழியை தேடி வந்தனர். இளைய பிராட்டியின் தோளிலே அருண்மொழியின் செல்வன் திகழ்ந்தார். இளைய பிராட்டி பட்டம் சூட்டும் விழா நாளை குறித்து பேசுவதற்கு தொடங்கினாள். அருண்மொழிவர்மர் குறுக்கிட்டு,
அக்கா, எனக்கு ஒரு வரம் கொடுப்பீர்களா என்று கேட்டார்.
உனக்கு வரம் தரும் சக்தி எனக்கிருந்தால் நிச்சயம் தருவேன்
என்றாள் இளைய பிராட்டி. தஞ்சையில் கோலாகலமான வைபவத்திற்கு ஏற்பாடு செய்வது குறித்து பேசத்தானே இப்போது வந்திருக்கின்றீர்கள்?
ஆமாம், பட்டம் சூட்டும் வைபவத்திற்கு முன்பு உனக்கும் பஞ்சவன் மாதவிக்கும் திருமணம் நடைபெற வேண்டும். வானதி தன் சபதத்தை நிறைவேற்றிவிட்டாள். உன்னோட அரியணை ஏற மாட்டேன் என்று விளையாட்டாக சபதம் போன்றவள் நிறைவேற்றிவிட்டாள். பழுவேட்டரையருக்கு நீ கொடுத்த வாக்கை நிறைவேற்ற வேண்டாமா? உன்னை மணந்தால் என்று பஞ்சவன் மாதேவி அரசியாவாள்.
அது எல்லாம் சரி அக்கா, அவற்றிற்கு முன்பு நீங்கள் எனக்கு ஒரு வரம் தர வேண்டும். என் சொற்படி கேட்கின்றேன் என்று கூற வேண்டும். இளைய பிராட்டி நகைத்துவாறு,
அதனால் என்ன, நிச்சயம் தருகிறேன். என்ன வேண்டுமானாலும் சொல்லு, செய்கிறேன் என்றாள்.
பட்டமேற்பு வைபவத்திற்கு முன்பு உங்கள் திருமணத்தை நான் கண்டு அளிக்க வேண்டும். வல்லவரையரை எவ்வளவு நாட்கள் இப்படியே வைப்பதாக உங்கள் எண்ணம் என்றார். இளைய பிராட்டியின் முகம் நாணத்தால் சிவந்தது. வல்லவரையரால் அங்கு நிற்க முடியவில்லை, வெட்கம் அவரையும் சூழ்ந்தது. நாணத்திற்கு வயது வித்தியாசம் இல்லை, 15 வயது குறைந்து விட்டது போல் இளைய பிராட்டிக்கு தோன்றியது. அவர்கள் இசைவினை அருள்மொழி அறிந்து விட்டார்.
சரி, நான் உங்கள் திருமணம் கோலாகலமாக நடைபெற ஏற்பாடுகள் செய்யப் போகிறேன் என்று குதூகலத்தோடு கூறினார்.
இளைய பிராட்டி அவரை அழைத்து,
தம்பி, உன் அன்பிற்கு என் இதயம் எப்போது மகிழும். உன் மீது தன் உயிரையே வைத்திருந்த வானதி தேவி நந்திபுரத்து நாயகியாக திகழ்கின்றாள். அவள் காதலின் சிகரமாக ஏதோ நினைவு சின்னம் ஏற்படுத்த திட்டமிட்டிருப்பதாக கூறினாயே, அதை பற்றி முடிவு செய், பிறகு மற்றவையெல்லாம் என்றாள்.
அருண்மொழியின் உடல் செழித்தது. ஆமாம், அதை பற்றி நான் யோசித்து விட்டேன். தஞ்சையிலே தகுந்த இடத்தை தேர்ந்தெடுத்து மாபெரும் கோயில் கட்டப்போகிறேன். எல்லாம் மிகப்பெரியதாக திகழ வேண்டும். காதல் மிகப்பெரியது, மனித பிறவியின் பயன் மிகப்பெரியது, கடமை மிகப்பெரியது, மனித குலம் மாற்ற வேண்டிய தொண்டு மகத்தானது என்பதை தெரிவிக்க மாபெரும் கோயில் கட்ட திட்டமிட்டுள்ளேன். பெரிய விமானம், பெரிய கோயில், பெரிய ஆவுடையார், பெரிய லிங்கம், பெரிய நந்தி, பெரிய நடராசர். ஆஹா, நம் மனம் எவ்வளவு பெரியதாயும் விசாலமானதாயும் இருக்க ஆண்டவன் படைத்திருக்கின்றார். அஜந்தா யாத்திரைக்கு சென்ற மாமல்லபுரத்து முதியவரும் ஓவியன் வாகீசனும் அஜந்தா போன்ற பல இடத்து சிற்ப முறைகளை கண்டு வருவார்கள். மாமல்லபுரத்து பெரியவர் காஞ்சியிலும் மாமல்லையிலும் உள்ளதை போன்ற மாதிரியில் மகத்தான கோயில் அமைக்க திட்டமிடுவார். வாகீசன் அந்த கோயில் திருச்சுற்றில் அழியா ஓவியம் தீட்டுவார்.
அவர்களோடு சென்ற இன்ப வழியை மறந்துவிட்டாயா தம்பி?
அருள்மொழி சற்று நேரம் மௌனமாயிருந்தார். அவர் செவிகளில் எங்கிருந்தோ ஒரு குரல் கேட்டது.
குமரன் வர கூவுவாய் குயிலே எனும் இனிய பாடல் எங்கோ பாத சதங்கை ஜல் ஜல் என்று ஒலிப்பதும் கேட்டது.
ஆமாக்கா, இன்பவல்லி அற்புதமான நடன தோற்றங்களை ஆடிக்காட்டுவாள். அவை அழியா அமர சிற்பங்களாகும், அழியா ஜீவ ஓவியங்களாகும். அவள் அபிமான வள்ளியாக சோழ நாட்டில் திகழ்வாள்.
ஆம், திருமணம் நடைபெற்று நீ ராஜராஜனாய் இந்த மாபெரும் சோழ நாட்டு அரியணையில் அமர்ந்த பிறகு என்றாள் இளைய பிராட்டி.
வட்டமேறி வன்கொட்கொடையின் கீழ் அமர்ந்த பிறகு இப்போதே சொல்லிவிட்டேன். மேருமலையை போன்று அந்த மகத்தான சிகரத்தில் உள்ள கலசம் எங்கள் திருப்படியாக அமைய வேண்டும். அதற்கு ஆகும் பொருளை நாங்கள் கொடுப்போம் என்றான் வந்தியத்தேவன்.
ஓஹோ, உங்கள் காதலின் சிகரமா என்று கூறி நகைத்தார் அருண்மொழி. அங்கு நடைபெறுவதை தான் புரிந்து கொண்டது போல் அருண்மொழியின் செல்வனும் கழுக்கென்று சிரித்தான்.
பொன்னி நதியின் நீரிலே தங்க கதிரவனின் போர்க்கதிர்கள் பிரதிபலித்தது. ரசவாத செயல்களை நிகழ்த்தி கொண்டிருந்தன. அழகிய ராஜஹம்ச படகு காவிரியில் மிதந்து சென்றது. துடுப்பு போடுபவர்களின் ஒளியை தவிர வேறு பேச்சொலியும் அந்த படகிலே திகழ்ந்தது. வல்லவரையர் வந்தியத்தேவனும் நந்திபுரத்து நாயகி இளைய பிராட்டி குந்தவை தேவியாரும் அந்த படகிலே அமர்ந்திருந்தனர். அவர்கள் மௌன மொழி பல பல காதல் காவியங்களை இயற்றியது. அவர்கள் வாழ்க்கையின் பிணைப்பு உறையூரில் உள்ள மலை உச்சியிலே அமைந்திருக்கும் ஆண்டவன் சந்நிதியில் நடைபெறப் போகிறது. அமைதியாக வாழ்க்கை பயண ஒப்பந்தத்துக்கு தான் அவர்கள் பொன்னியின் தன் புனலில் ராஜகம்ச படகில் உறையூர் நோக்கி பயணம் செய்கின்றார்களோ, அகண்ட காவிரியின் பிரவாகத்தில் எதிர்நீச்சல் இட்டு செல்லும் அந்த படகில் இருந்து இளைய பிராட்டி தொலைவில் தெரியும் மலைக்கோட்டையை சுட்டி காட்டினாள்.
ஆம், அங்குதான் ஆடம்பரமற்ற முறையில் நடைபெறவிருக்கும் அவர்கள் திருமண வைபவத்தை காண சோழர் குலவிளக்கு பெரிய பிராட்டி செம்பியன் மாதேவியாரும் நம்பியடிகளும் அருள்மொழிவர்மரும் அனிருத்தரும் மதுராந்தகரும் கண்டரன் மதுரனும் பஞ்சவன் மாதேவியும் சங்கரதேவனும் சுமதியும் ஆவலோடு காத்திருக்கின்றனர். அதோ மங்களநாதஸ்வர இன்னிசை கேட்கிறதே, எக்காலமும் கொம்பும் ஒழிக்கிறதே, நாமும் விரைந்து செல்வோம். இளைய பிராட்டியும் வல்லவரையர் வந்தியத்தேவனும் நீடூழி வாழ, வாழ்த்துவோம். இத்தோடு நந்திபுரத்து நாயகியின் 2வது பாகம் நிறைவு பெற்றது. அடுத்து 3வது பாகத்தில் சந்திப்போம்.
இந்த பாட்காஸ்ட் பற்றியான உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் விமர்சனங்களை murugan.dj என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தின் மூலமாக தெரிவிக்கவும். மேலும் சவுத் ரேடியோ செயலியை தரவிறக்கம் செய்து உங்களுக்கு பிடித்தமான வானொலிகள் மற்றும் பாட்காஸ்டை கேட்டு மகிழுங்கள். நன்றி.